பொய்யுரை நூல் சில புகழும் தீயம பொய்யுரை நூல் சில புகழும் தீயம கையர்கள் பிணித்த முன் கடலகத்திடு வெய்யகள் தோணிய வெய்யகள் தோணியாய் மிதப்ப மேற்படு துய்ய சொல்ல அரசர்தாள் தொழுது போற்றுவாம் துய்ய சொல்லரசர்தாள் தொழுது போற்றுவார
அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறி என்கின்ற ஞான நூலிலே ஜபம் செய்கின்ற முறை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். தபம் நெறியிலே மிக முக்கியமானது ஜபம். தப நெறியிலே மிக முக்கியமாக ஒரு அங்கமாக விளங்குவது, முக்கியமான அங்கமாக விளங்குவது ஜபம். அந்த ஜபம் என்பது சுவாமியினுடைய திருநாமத்தை, ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்தை முறையாக எப்படி ஜபிக்க வேணுமோ அப்படி ஜபிப்பதற்கான வழியை சொல்லுவதுதான் இந்த நூலிலே இப்பொழுது சொல்லுகிறார். அதனாலே அந்த ஜபத்தினாலே உயிருக்கு திருவருள் பதிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த உரு ஏறவே ஜெபித்து ஒரு கோடி ஓமசித்தி என்பது திருப்புகள். அதனால இந்த ஜபம் அதிகமாக ஜெபிக்க 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 அதனால திருவருள் ஆன்மாவிலே சாநித்தியமாகிவிடும். ஆன்மாவிலே சாநித்தியமாவது, இப்ப கல்லிலே வந்து கடவுளை சாநித்தியமாக்குகிறாள் அல்லவா, அது எதன் மூலமாக? மந்திரத்தின் மூலம். மந்திரத்தின் மூலமாக கருங்கல்லிலே சுவாமியை சாநித்தியமாக ஆக்குகிறார்கள். அப்படித்தானே செய்யறாங்க. கல்லிலே சாநித்தியமாவது போல ஆன்மாவிலே சாநித்தியமாவது தான் ஜெபம். கல்லிலே மந்திரத்தின் மூலமாக கடவுளை அதுல எழுந்துருள பண்ணுகிறோம். சாநித்தியம் என்றாலும் எழுந்துருள பண்ணுதல் என்றாலும் ஒன்று, சுவாமியை அதுல இருக்கும்படியாக செய்வது. அதுபோல ஆன்மாவிலே பிரகாசித்து, ஆக இல்லாத சுவாமியை வரவழைக்கிறதில்ல, இருக்கிற சாமியை வெளிப்படுத்துதல். சாமி ஆன்மாவிலேயே இருக்கிறாரு, கல்லிலையும் இருக்கிறாரு, எல்லாவற்றிலையும் இருக்கிறார். எல்லாவற்றிலையும் சாமி இருக்கிறார். இருக்கிற சாமியை வெளியில நீ தோன்றி அருள் பண்ணு என்று கேட்பதுதான் இந்த ஜபம். உள்ளே இருக்கிற சாமியே வெளியிலே நீ வந்து அருள் பண்ணு என்று கேட்டுக்கொள்வதுதான் ஜபம், மந்திரம். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒருவர் இருக்கிறாருன்னா அவரை என்ன சொல்லி கூப்பிடுறது? ஐயா சண்முகா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். ஐயா சண்முகம் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் பேர சொல்லித்தானே கூப்பிடணும். அப்ப பேர சொல்லி கூப்பிட்டா அவர் கட்டாயம் வரத்தான் செய்வார், வஞ்சகமா இருக்க மாட்டாரு, வரத்தான் செய்வார், வெளியில வந்துடுவார். அதுபோல இந்த சாமியே உள்ளே இருக்கிற சாமியே தான், உள்ளே இருக்கிற சாமியே வெளியிலே வந்து நீ தோன்றி அருள் பண்ண வேண்டும் என்று கேட்பதுதான் இந்த ஜபம். அதனால அந்த ஜபம் என்பது ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்தை ஜபிப்பது, ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்தை முறையாக ஜபிப்பது. எப்படி ஜபிப்பது என்பது ஆச்சாரியன் மூலமாக கேட்டுக்கொள்வது. அதற்கு மேல இப்ப மறைஞான சம்பந்தர் தானே சொல்றாரு, இந்த ஆச்சாரியன் மூலமாக இப்ப கேட்டு மறைஞான சம்பந்தராய் ஆச்சாரியர் இப்ப ஜபம் இப்படி பண்ணுவது, இப்படி செய்யுங்கள் என்று முறை சொல்லுகிறார். இந்த ஆச்சாரியர் மூலமாக கேட்டுக்கொண்டு அந்த முறையிலே ஜபிக்க வேண்டும். இன்னும் பல பேருக்கு ஜபத்தினுடைய முறைகள் தெரியவில்லை. ஏனெனில் ஆச்சாரியர் மூலமாக கேட்டுக்கொள்வது, ஆச்சாரியர் சீடனை விட மிகவும் அக்கறை எடுத்துக்கொண்டு சீடனை உயர்த்த வேணும் என்கின்ற நெறியில் நின்று ஆச்சாரியர் எப்படி ஜபிக்கிறா, எப்படி பண்றா, இப்படி ஜபிக்கிறா, அப்படி ஜபிக்கணும் ஆச்சாரியர் சொல்லும். இப்போ பிள்ளைய விட தாய்க்கு தான் அக்கறை அதிகம் இருக்கணும். ஏத பிள்ளைய காப்பாத்தும், பிள்ளைக்கு என்ன தெரியும், பிள்ளைக்கு என்ன தெரியும், தாய் தான் வந்து ரொம்ப அக்கறைப்பட்டு அந்த பிள்ளைய எப்படி அதை வளர்த்தால், எப்படி அதற்கு வேண்டிய உபசாரத்தை செய்தால் அந்த பிள்ளை நன்றாக வளரும் என்பது தாய்க்கு தான் தெரியும். அதனால ஆச்சாரியன் தாய் போல, அது மாதிரி அமையன் அமையணும், அமைய வேணும். அப்படி அமைந்தால் சீடன் உருப்படி ஆகிடுவான். இப்போ நீ பூஜை பண்ணுறியா, பண்ணுறேன், எப்படி நீ ஆவாகனாதி செய்கிற, எப்படி வந்து ஜபம் பண்ணுற, எப்படி பாத்தியாசமனம் கொடுக்குற இன்னும் கேட்கணும்னு கேட்கணும். சரியா செய்கிறியா, அது சரி இல்லைன்னா இப்படி செய்யணும், செய்கிற தப்பு அப்படின்னு சொல்லணும். அதனால தீட்சை பண்ணிட்டதுலேயும் அவன் உருப்படி ஆகிட முடியாது. ஒழுங்காக செய்யலைன்னா வயக்காட்டை வாங்கி சும்மா போட்டாப்புல, வயக்காட்டை வாங்கி போட்டுட்டா விளைஞ்சிருமா, 10 ஏக்கர் ஒரே இடத்துல வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சா விளைஞ்சிருமான்னு. குடி அங்கேயே இருக்கணும், வயக்காட்டுலயே குடி இருக்கணும். அதனாலதான் குடியான ஒண்ணு வேணும். எங்க இருக்கணும், வயக்காட்டுலயே குடி இருக்கணும், குடி இருக்கணும். அப்பதான் குடி ஆகும், இல்லைன்னா குடி ஆகாது. விளங்குதா? அதுபோல இந்த வயலிலே நெல் விளைய வேணுமானால் சைவம் என்கின்ற இந்த வயலிலே சிவபோகம் விளைய வேண்டுமானால், சிவபோகம் சிவபோகம் சிவபோகமாகிய நெல் விளைய வேண்டுமானால் இந்த வயலை நன்றாக பாதுகாக்க வேண்டும், நன்றாக செயல் பண்ண வேண்டும், நன்றாக அதற்கு வந்து செய்ய வேண்டிய செய்காலை நன்றாக செய்ய வேண்டும். ஏனோ தானா எல்லாம் தீட்சை வாங்கிட்டோம்னா ரொம்ப கெட்டிக்காரனா தீட்சை வாங்கின ஒருபாடு தான் ரொம்ப கர்வமே வரும். நான் வாங்கிட்டேன் பல பேர்த்த பாக்கறேன்ல, என்ன தீட்சைன்னு ஆரம்பிச்சது அடியன் தான் இந்த பகுதியில் குருநாதரை முதல்ல வரவழைச்சு தீட்சைன்னு பேர் ஆரம்பிச்சு குரு பூஷை சிவ பூஷைன்னு ஆரம்பிச்சது அடியன் தான். அதுக்கு ரொம்ப அப்போ அந்த காலத்தில் கஷ்டப்பட்டேன், ரொம்ப சிரமப்பட்டேன். அது ஓரளவு விளங்குறது, அதை பத்தி ஒரு பரவாயில்ல. வாங்கணும் ஒருபாடு என்ன ஆயிடுறான்னா தீட்சை வாங்கிட்டேன்னா தனியா ஒரு கர்வம் வந்துடும். அதனால அவன் கர்வம் வந்த அப்படின்னால வேற ஒன்றையும் தெரிந்து கொள்ளாமல் போய் விடுகிறான். பரமாவுக்கு கர்வம் வந்ததுனாலதான் பிரணவத்துக்கு பொருள் தெரியாம போச்சு. பரமாவுக்கு கர்வம் வந்த அப்படின்னாலதான் பிரணவத்துக்கு பொருள் தெரியாம போச்சு. தெரியாமையா இருக்கும் பரமாவுக்கு, பரமாவுக்கு தெரியாமையா இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, பரமா எப்பேற்பட்ட கடவுள், அவர் தெரியாமையா இருக்கும். கர்வம் மறைச்சு விடுச்சு. அகந்தை உரைப்ப அகந்தை உரைப்பு, அகந்தை உரைப்பு மறை ஆதி எழுத்தொன்று, ஆதி எழுத்து தான் பிரணவம், மறை ஆதி எழுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகந்திலையால் சிட்டி தொழில் அதனை செய்வதெங்கு நின்றுவிடும் குட்டி சிறையிருத்தும் கோமாரே என்பது கந்தர் கழிவன் தான். கந்தர் கழிவன் பா வச்சிருக்கீங்களா உனக்கிட்ட இருக்குத, ஒரு ஆட்டு உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குத, இல்ல படிக்கும் கந்தர் கழிவன் பா படிக்கும் சைவ சித்தாந்தம் கந்த புராண சிவன் பெருமை தத்துவங்களுடைய பெருமை முருகன் பெருமை அருமை அருமையான் ஊமையா இருந்து பாண்டது அஞ்சு வயசுல ஊமை அஞ்சு வயசுலயும் பேசாம இருந்து திருச்செந்தூர் போய் பாண்டது கந்தர் கழிவன் பா குமர குருகர சுவாமி உங்கள்கிட்ட இருக்குதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா எடுத்து பாருங்க. பூமேவு செங்கமல புத்தேடும் தேரதிய வாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்தன் முடிவும் அவதி இருந்து ஆரம்பிக்கும் போது அப்படி பாடுது அந்த பிள்ளை ஊமையா இருந்த பிள்ளை போதமும் காணாத பூரணமாய் அதெல்லாம் சொல்றார். அகந்தை உரைப்பமறை ஆதி எடுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகண்டிலையால் பிரணவத்தின் உண்மை புகண்டிலையால் சிட்டி தொழில் அதனை செய்வதெங்கு நின்று மனம் குட்டி சிறையிருத்தும் கோமாரி என்பது கந்தர் கழிவன்பா. ஆகையினாலே இப்படி தீட்சை வாங்கி கொண்டால் முன்ன இருந்ததை விட ரொம்ப பணி வந்துடணும், பணிவு முன்ன இருந்ததை விட பணி வந்துடணும். பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கு, பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி வயல் வாங்குறதுக்கு முந்தி இந்த மாதிரி இருக்கப்படாது, வயல் வாங்கின ஒரு பாடு அவன் அதிக பாடுபட வேணும். வயல் வாங்குறதுக்கு முந்தி சும்மா இருக்கலாம், அதை பத்தி பேச்சே இல்லை. வயல் வாங்கிட்டா என்னமா இருக்கணும், கண்ணும் கருத்துமா, அதுலயே அதான் குடியா இருக்கணும்னா அப்புறம் அதுலயே குடியா இருக்கணும், அதுலயே குறியா இருக்கணும், குடியா இருக்கணும் குறியா இருக்கணும், அப்பதான் வயல் விளையும் இல்லைன்னா விளையாது. அது போல தீட்சை வாங்கிட்டா எப்படி வேணாலும் செஞ்சுருக்கலாம், எப்படி வேணாலும் அலையலாமனா இல்லை இல்லை கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டியோ கம்பெனியில சேர்ந்துட்டியோ ஒழுங்கா வேலை பார்க்கணும், இல்லைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாது டிஸ்மிஸ் பண்ணி போடுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப அது நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல, அந்த அளவுக்கு இவ்வளவு உயர்ந்தது. நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்சிவியை ஏற்றுவத்துன்னு சொல்றாரு அல்லவா, நாம் எங்கே சைவம் எங்கே நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நாம் எங்கே சைவ சமயம் எங்கே சிவபெருமான் எங்கே வேதாகம ஆதி நூல்கள் எங்கே நம்முடைய சமுதாயமும் நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய தன்மையும் எங்கே, இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கிற நம்மை கொண்டு போய் சுவாமி இடத்துல சேர்த்து வைத்திருக்கிறான், அவனே பார்த்து சேர்த்திருக்கிறான். அப்படின்னா அந்த கருணை என்னன்னு சொல்றது, நம்ம தியானம் சொன்னேன் பிராமணர்களோட நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள், பிராமணர்கள் கூட நாம் செய்கிற காரியங்கள் செய்யவில்லை, பிராமணர்கள் கூட நாம் செய்கிற பூசை ஜபதபம் இதுகளெல்லாம் இல்லை, அதை விட உங்களை உசத்தி இருக்கிறார். இப்ப உண்மையான அந்தணர்கள் நீங்க தான், பூசை பண்ணுவதனாலே சிவபூசை பண்ணுவதனால உண்மையான அந்தணர்கள் நீங்க தான், நீங்க தான் ஆதி செய்வர் அனாதி செய்வர், அதனாலே நீங்க தான் அனாதி செய்வர்னாரு சிவபெருமான், அனாதி செய்வரும் நீங்க தான், சிவபெருமான் உங்களுக்குள்ள இருக்காருல்ல ஆதி செய்வரும் நீங்க தான். இதை உணர்ந்து என்ன, ஓஹோ நம்ம ஒழுங்கா இருக்கணும், ஜாக்கிரதையா செய்யணும், பெருக்கிறத பெருக்கணும், சுருக்கிறத சுருக்கணும், எதை பெருக்கணும் எதை சுருக்கணும், பூஜையை பெருக்கணும், மற்ற தீய குணங்கள் எல்லாம் சுருக்கணும், இல்லாமயே போட்டாலும் தேவலாம் சுருக்காட்டி எனக்கு இல்லாமயே போட்டாலும் முன்ன மாதிரி நாம கோபப்படுறது இல்லைங்க, முன்ன மாதிரி எனக்கு கோபம் வரலைங்க, முன்ன மாதிரி கெட்ட வார்த்தை வர்றது இல்லை, இப்போ முன்ன மாதிரி வஞ்சகம் அப்படி வந்துடணும். ஒரு ஆளு சொன்னா பூஜை வாங்குறதுக்கு தீட்சை வாங்குறதுக்கு முந்தி அந்த ஆளை நிறுத்து பார்த்து தீட்சை வாங்குறது வந்து இடம் போட்டு பாக்குறது, அப்ப ஒரு 100 கிலோ இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தீட்சை வாங்கின கூட நிறுத்து பார்த்தா 50 கிலோ தான் இருக்கணும், அப்பதான் அவருக்கு உண்மையா தீட்சை நடந்திருக்குன்னு அர்த்தம் என்று ஒரு ஆள் தீட்சம் தெரியும். முன்ன இருந்த விட இப்ப மோசமையான தீட்சை வாங்கின கிட்டு போனான்னு சொல்லக்கூடாது, முன்னதே இப்ப ரொம்ப மோசம் சரியான கர்வம் சொல்லக்கூடாது. அதன் பிறகு அது எல்லாரும் பார்த்து வணங்குற மாதிரி இருக்கணும், நம்ம குணங்களை கண்டு வளர்கிற மாதிரி. ஆகையினாலே அப்படிப்பட்ட முறையில பூசை என்பது பல அங்கங்களை உடையது, பூசை என்பது பெரியது பல அங்கங்களை உடையது, அர்ச்சனை உறங்கும், தோத்திரம் உறங்கும், தூபதீப நைவேத்தியம் உறங்கும், அபிஷேகம் உறங்கும், வந்து தாரசுத்தி முதலானது உறங்கும், இப்படி பூசை பல அங்கங்களை உடையது. அதிலே ஒரு அங்கம் ஜபம், அதிலே இந்த ஜபம் முக்கியமானது, ஜபம் முக்கியமானது. ஜபம் எதுல பண்றோம், அனுஷ்டானத்திலேயே ஜபத்தை பண்ணிடுறோம், அனுஷ்டானத்திலேயே ஜபத்தை பண்ணுறோம், அதற்கு மேல நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஜபம் பண்ணலாம், அதுக்கு நேரம் கிடையாது காலம் கிடையாது வேலை கிடையாது. எப்போ வேணாலும் ஜபத்தை பண்ணல. ஜபம் எவ்வளவு ஏறுதோ அவ்வளவு நல்லது. உரு ஏற ஏற திரு ஏறும் என்பது ஒரு பழமொழி. உரு ஏற ஏற திரு ஏறும். அதுதான் அருணகிரிநாதர் உருவேறவே ஜபித்து ஒரு கோடி ஓமசித்தினார். உருவேறவே ஜபித்து ஒரு கோடி ஓமசித்தி உடனாக ஆகமத்து உகந்து வீணிங்கிற ஆகமத்து உகந்து வீண் ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். ஆகையினாலே அப்படி இந்த ஜபத்தை முறையாக செய்தல், ஜபத்தை முறையாக செய்தல். அப்புறம் வந்து நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதனால ஜபம் என்பது ஒரு பிரதானமானது. அதனாலதான் ஜபமாலை தந்த சத்குருநாதான்னாரு அருணகிரிநாதர். அதற்கு மேல உருவேறவே ஜபித்துன்னாரு. அப்புறம் திடமெலிசர் குணமெலினர் திறமெலியர் புதமான ஜெயலிலிமை தவமெலினர் ஜபமெலி சொர்க்கவும் இதை இடமெலியினாரு. இப்படி ஜபத்தை பத்தி பல இடங்கள்ல அருணகிரிநாதர் சொல்றாரு. அதனால இப்படி வந்து ஜபத்தை பண்ணும் முறையில சொல்லுகிறாரு. ஜபமால பிரதிஷ்ட முதலானவற்றை எல்லாம் சென்ற விரிவுரையில சொன்னோம். இதுல சொல்றாரு ஜபமாலையே வைத்து ஜபிக்கின்ற இந்த விரல் பற்றி சொல்லுகிறார். அதுல தர்ச்சனியாதி தனிச்சரிக்க மாலையினை முற்றுமொழி ஆதி மொழிக்கு முடிக்கின்ற ஒலி மந்தம் மானதம் என்னும் மூவித முடிக்கின்ற ஒலி மந்தம் மானதம் என்னும் மூவித ஜபங்களையும் செய்யும் இடத்து. அதையாலே உரை மந்தம் மானதம் வாக்கினாலே பிறர் கேட்க முடியாத சொல்லுவது, நமக்கு மாத்திரம் கேட்க முடியாத சொல்லுவது, அதற்கு மேலே மனத்தால் ஜபிக்கின்ற மூவித ஜபங்களையும் ஜபமாலைய முறையே தட்சணி மத்தியமே அனாமிகை என்னும் மூவர்களிலும் வைத்து ஜபிக்க. அதையாலே தர்ச்சனி தர்ச்சனி இது அனாமிகை மத்திமை மூவித மூன்று வரலில் வைத்து செவிக்க. தர்ச்சனி மத்திமை அனாமிகை என்னும் மூவரலில் வைத்து செவிக்க. தர்ச்சனி என்பது இந்த சுட்டு விரல், அதற்கு மேல மத்திமை என்பது இந்த முதல் விரல், அனாமிகை என்பது கனிட்ட விரல். அங்குட்டத்தாலே அனைத்து ஏற்றிடுக எங்கும் புதுவென்று எண்ணி. அதாவது மூவர்களிலும் ஜபமாலையை தள்ளுதற்கு இதுவே பொதுவென்று நினைத்து மூவித ஜபங்களையும் ஜபமாலையை பெருவரலினாலே தள்ளி ஜபிக்க. பெருவரல் மூலமாகத்தான் தள்ளி ஜபிச்சாங்க, வேற வழி இல்லை. பெருவரல் மூலமாகத்தான் மூவர்களுக்கும் பெருவரல் தான். முற்றும் ஒலியும் முதிர்ந்தவள மந்த ஒலி மற்ற மனம் மேலாவரம் ஒலியாக செவித்தலினும் அதிகமாகிய பலம் மந்தமாக செவித்தலினால் உண்டாகும். ஒலியாக சப்தம் தூடு ஜபிக்கிறத விட மனத்தால் ஜபிக்கிறதுக்கு அதிக பலம்ங்கிறாரு. அதான் உங்களுக்கு முன்னே தெரியும். மானத ஜபமே எல்லாவற்றிலும் மேலாகிய பலனை தரும். வாசகம் 100 மடங்கு பலமும் மந்தம் 10,000 மடங்கு பலமும் மானதம் 1,000,000 மடங்கு பலமும் தரும் என்று அறிக. அதற்கு மேலே ஜபகாலத்திலே தியானமும் வேண்டும் என்பது உணர்த்துகின்றார். ஜபகாலத்திலே வந்து ஜபம் செய்யும் போது சுவாமியினுடைய திருமேனியை நினைத்து கொண்டே ஜபம் செய்தல், சுவாமியினுடைய திருமேனிய திருவுருவத்தை தியானித்துக் கொண்டே ஜபத்தை செய்தல். அது வந்து எப்படி சொல்றாருன்னா உன்னிச்சபிக்க உலத்துள் அமனநடி அந்நியமும் தாழ்ந்த பலவா. ஜபம் செய்யும் போது சிவபெருமானுடைய திருவடிகளை மனசிலே தியானித்துக் கொண்டு ஜபிக்கும். இப்ப இதெல்லாம் சொல்லலன்னு ஞாபகத்துக்கு வராது இல்ல. நீ எந்த மூர்த்தியை வழிபடுகிறாயோ அந்த மூர்த்தியினுடைய திருவடியை, அப்படி மூர்த்தியினுடைய திருவடினா இப்ப சிவலிங்க திருமேனியே வந்து தியானிக்கிறது ஒன்று, அதற்கு மேல நடராச திருமேனியை தியானிக்கும். நடராச திருமேனி தான் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமையும். இப்ப நம்ம எல்லாருக்குமே நடராசருடைய திருமேனி தான் ஜபத்துக்கு, இதுல வெளியில சொல்லிக்காது, அதுதான் முக்கியமானது. நடராச திருமேனி தான் ஜபத்துக்கு தியானத்துக்கு எல்லாவற்றிற்கும் வந்து மிக பொருத்தமானது. அது நல்லா அமைஞ்சு வச்சுன்னா அவன் பரமஞானி. அது அவையன் புனித்த உருவமும் கொவைச்சவாயிற்கும் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்பூர் மீனியர் பால் வண்ணீர் இந்த இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்கிறார் அல்லவா. இது தியானம். அந்த திருவுருவத்தை முன்னாடி படத்தை வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது மனத்தாத்தினே வச்சுக்கிறது. அது கந்தபுராணத்தில் நன்னல மைந்தர்கள் ஞானபோதகம் சொன்னடை என்றது துயர நீங்கியே இந்நிலை மோனமோடு இருந்து நந்தமை உண்ணுதலே என குளர ஓதினார். உண்ணுதல்னா தியானித்தம், போற ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார். ஆகையினாலே அப்படி சிவபெருமானுடைய திருவடியே தியானித்து கொண்டு ஜபிக்கவும். அதற்கு மேலே புத்தி முத்தி அடையும் பொருட்டு ஜபிக்கும் வரமை உணர்த்துகின்றார். அதையால புத்தியும் முத்தியும், அதையால புத்தி என்பது இந்த லோகத்து பலன், முத்தி என்பது அந்த லோகத்து பலன். புத்தி இருந்தா தான் இந்த லோகத்திலேயே பிழைக்க முடியும். அதனால அப்படி புத்தியும் முத்தியும் வேணும்னா அதுக்கு எப்படி ஜபிக்கிறதுன்னு சொல்றாரு. விருத்தான் உடன் மாலை மேற்புரிய போகம் பொருத்தான் கீழ் நோக்கி புரி. அதாவது உலக வாழ்க்கையை விருத்தவனாகிய துறவி சன்னியாசி முதலியவர்கள் மேல் நோக்கி ஜபிக்க, போகம் பொருத்தான் அதனால மனைவி மக்கள் வீடு அத பட்டம் பதவி பணம் காசு இன்னும் சேரணும்னு நினைச்சான்னு வச்சுக்க, அவன் கீழ் நோக்கி ஜபிக்க அப்படின்னு சொல்லுது. ஆயினும் மேல் நோக்கி செவிப்பதுதான் உயர்வே, மேல் நோக்கி செவிப்பதுதான் உயர்வே. அதனால வந்து கீழ் நோக்கி செவிக்கலைன்னா வந்து மனைவி மக்களை கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அதனால மேல் நோக்கி தான் செவிக்க வேணும். நமக்கு பிரதான முக்கியமானது இது முத்திதான், முக்கியமானது முத்திதான். அதனால மேல் நோக்கி செவிக்கிறதா முறையே. கீழ் நோக்கி ஜபிக்கல புத்தி தருவாரா இல்ல கண்ணு. சரீராதிகளை வெறுத்த முத்திகாமி, அவனுக்கு முத்திகாமின்னு முத்திகளை விருப்பம் உடையவன். சரீராதிகளை வெறுத்த முத்திகாமி ஜபமாலையை மேல் நோக்கி தள்ளி ஜபிக்க, போககாமி கீழ் நோக்கி தள்ளி ஜபிக்க. போககாமின்னா உலக இன்பங்களிலே விருப்பம் உடையவன் கீழ் நோக்கி ஜபிக்க அப்படிங்கிற. அதற்கு மேல சுழுமுனையில் சொல்லாம் சொல்லாம ரெண்டும் சுத்ததனு வாமத்து அழிவில்லா முத்தி வளர்த்தாம். அதாவது பிராணவாயுவானது சுழுமுனை நாடியில் ஓடும் போது ஜெபிக்கல், புத்தி முத்தி இரண்டும் உண்டாம். அதுக்கு மேலே இன்னொரு முறை, அதனால பிராணவாயு இருக்குதே அது பிராணவாயு இடை பிங்களை சுழுமுனைன்னு மூணு வழியாக இருக்கிறது. இடை பிங்களை, பிங்களைங்கிறது வலது நாசி, இடை என்பது இடது நாசி. இடபிங்களையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலம் காட்டின்னு வருது அல்லவா, யாரு சொல்றா? அதனால இது பிங்களை இது இட. அதனால இந்த இரண்டு நாசிக்கு நடுவில் அதனால ஒரு பக்கம் அதிகம் ஓடாம இன்னொரு பக்கம் அதிகம் ஓடாம சமமாக ஓடுகிறனால தான் சுழுமுனைன்னு பேரு. அது அந்த காலத்தில் செவித்தா புத்தி முத்தி உண்டாங்கிறார். அதெல்லாம் நம்ம அந்த வேலையெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. தடாபடான்னு முடிச்சு முடிச்சு நம்ம எத்தனையோ வேலை இருக்கு. ஆகையினாலே உண்டா இடைநாடியில் ஓடும்போது செவிக்கில் சுத்தமாயா போகம் உண்டாம். பிங்களை நாடியில் ஓடும்போது செவிக்கில் எப்போதும் அழியாத மோட்சம் உண்டாம். அதனால இதெல்லாம் முறைகள் தான். அது அந்த நேரத்துக்கு வாய்ச்சா தானே இந்த பக்கம் ஓடி இருந்துச்சுன்னா என்ன ஓடுது? இடது பக்கம் பூச நேரத்தில் இடது பக்கம் சுவாசம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ வாயு, அதுக்குன்னு ஜெபம் பண்ணாமே ஓடுறது மகர பார்த்துட்டு இருந்தா பூசை எப்போ பண்ணுறது? அதனால வந்து பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி வாய்ப்பு சமயம் கிடைச்ச போதும் பண்ணிக்க வேண்டியதான். வீட்டிலிருந்து ஜபிக்கும் ஓருரு ஓருருவேயாம், வீட்டிலிருந்து ஜபிக்கும் ஓருரு ஓருருவேயாம். ஒரு ஜபம்னா ஒரே ஒரே எண்ணிக்கை தான். பசு கோட்டத்தில் இருந்து ஜபிக்கும் ஒன்று நூறாகும். பசு கோட்டம் பசு தொழுவருக்கு அதுல இருந்து ஜபித்தா ஒன்று நூறாகுமா? அப்படி பசுமாடு வச்சிருக்கிறவங்க அந்த பசுமாடு கட்டுகிற கட்டுத்துறையில இருக்கும் போது அங்க நின்று ஒரு பத்து ரூபா செபிச்சுக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. பசு தொழுவம்னு இருக்குது அல்லவா, அந்த இடத்துல இன்னும் ஒரு பத்து ரூபா நூறு ரூபா முடிஞ்சதுன்னா செபிச்சுக்கலாம். இல்லாதவங்க அடுத்த வீட்டு கட்டுத்துறை போய் நின்று செபிக்க வேண்டாம், சண்டைக்கு வந்துடுவான். என்ன இங்க மந்திரம் போடுறான்னு கேட்டாங்க. அதனால நம்ம வீட்டுல பசுமாடு இருந்தா என்ன தெரியாதனமா அப்படி போய் நின்று செபிச்சுக்கன்னு வச்சுக்கோ, ஏதோ மந்திரம் போடுறான் திருநந்தனவனத்திலிருந்து ஜபிக்கும் ஒன்று ஆயிரம் ஆகும். நந்தனவனத்திலிருந்து ஜெயிச்சா ஒன்று ஆயிரம் ஆகுமா ஜபித்தார். பர்வதத்தின் மேலிருந்து ஜபிக்கும் ஒன்று பதினாயிரம் ஆகும். ஐயன்மலை முதலான பர்வதங்கள்ல இருந்து ஜபிச்சோம்னா ஒன்று பதினாயிரம் ஆகுமா? நதிக்கரையிலிருந்து ஜபிக்கும் ஒன்று லட்சம் ஆகும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த இடம் வாய்க்கும் போது சமயம் கிடைச்சதுன்னா அப்படி ஜபிச்சுக்கலாம். சிவாலயத்திலிருந்து ஜபிக்கல் ஒன்று கோடி ஆகும். இப்ப போனோம்னு வச்சுங்க, தட்சிணாமூர்த்தி கிட்டயோ மற்ற மூர்த்தி கிட்டயோ நாலு கிட்டயோ நாயிட்டே எங்கனே இருந்து ஜபம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அது லட்சம் ஆகும், கோடி ஆகும், கோடி ஆகும். சிவ சன்னதியிலிருந்து ஜபிக்கல் ஒன்று அனந்தமாகும். முன்னாடி கடம்பளிக்கிறது முன்னாடி தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடினு வச்சுக்கவே, அது அனந்தம். அனந்தம்னா இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அனந்தமாகும். மரப்பலகை, வஸ்திரம், கம்பளம், மான்றோல், புலித்தோல், தருப்பை என்ன ஆசனங்கள் என்றது ஒன்றிலே முழந்தாள் இரண்டையும் அடக்கி, காலோடு காலை அடக்கி, இடத்துடையின் உள்ளே வலப்புற காலை வைத்து, இரண்டு கண்களும் நாசி நுனிய பொருந்த இருந்து கொண்டு ஜபிக்க. ஏதாவது மரப்பலகை, வஸ்திரம், வஸ்திரம்னா தூய்மையான வஸ்திரம். மரப்பலகை, மரப்பலகைங்கிறது அது வந்து பலாப்பலக விசேஷம்னு சொல்லுது. பலாப்பலக அல்லது மற்ற பலகைகள் வைத்துக் கொள்ளலாம். மரப்பலக, வஸ்திரம், கம்பளம், மான்றோல், புலித்தோல், தருப்பை என்ன ஆசனங்கள் என்றதொன்றிலே முழந்தாள் இரண்டையும் அடக்கி, காலோடு காலை அடக்கி, இடத்துடையினுடைய வலப்புற காலை வைத்து, இரண்டு கண்களும் நாசி நுனியை பொருந்த. இரண்டு கண்களும் நாசி நுனியை பொருந்த. போனவர் வாழ்கொண்ட ஆசையில் எழுந்து வயல்தீர காயமும் நாவு நெஞ்சு ஓர் வழியாக அன்பு காய விடாமல் உண்ட நீடிய தாழ்நினைந்து காணுதல் ஊர்தவஞ்சி யோகிகளாய் விளங்க அருள்வாய். காரண காரியங்கள் ஆனதலாமொழிந்து யானனும் மேதவிண்டு பாவகமாயிருந்து காலுடல் ஊடியங்கி நாசியின் மீதிரண்டு விடிவாய. இது அருணகுமாரி சொல்றாரு. அவர் சொல்லாது ஒண்ணு கூட இல்லை, நம்ம படிக்காம விட்டாத்த. காரண காரியங்கள் ஆனதலாமொழிந்து யானனும் மேதவிண்டு காரண காரியங்கள் ஆனதலாமொழிந்து யானனும் மேதவிண்டு யானனும் மேதவிண்டுனா புரியுதா, யான் எனது என்கின்ற அகங்காரம், யானனும் மேதவிண்டு பாவகமாயிருந்து காலுடல் அதான் பிராணவாய், காலுடல் ஊடி அங்கி நாசியின் மீது ரெண்டு விழிவாய. காயமும் நாவும் நெஞ்சும் ஓர் வழியாக, காயமும் நாவும் நெஞ்சும் ஓர் வழியாக, கையொன்று செய்ய விடியொன்று நாட, கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச, புலால் கவலும் மெய்யொன்று சார, செவியொன்று கேட்க, விரும்புமையான் செய்கின்ற பூசை எவ்வாறு உள்வாய் நிறுத்தவை என்கின்ற நிலை இல்லாமல், காயமும் ஆகு நெஞ்சு ஊர் வழியாக அன்பு காய விடாமல் உண்ட நீடிய தாள் நினைந்து காணுதல் கூறு தவஞ்சு யோகிகளாய் விளங்க அருள்வாய் என்று திருச்செந்தூர் திருப்புகள். ஆகையினாலே இப்படி மனம் ஒருமுகப்பட்டு நாசினிய பொருந்திருந்து கொண்டு செவிக்க, சட்டையிட்டு கொண்டும் சிரசில் வேட்டி கட்டி கொண்டும் போர்த்து கொண்டும் குடுமியை விரித்து கொண்டும் கவுகுணம் தெரியாதும் விரலிலே பவுத்திரம் தெரியாதும் பேசிக்கொண்டும் இருளில் இருந்து கொண்டும் நாய்கழுத பன்றி முதலியவற்றை புலையர் முதலானதையும் பார்த்து கொண்டும் ஜபிக்கலாகாது. ஜபம் செய்யும் போது கோபம், கழிப்பு, கொட்டாவி, தும்மல், நித்திர, சோம்பல், வாதம் முதலியவை ஆகாமா. தும்மல்லாம் ஆகாதுங்கிற, தும்மல் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, ஆகாதுங்கிறாரு. முடிஞ்சவரில் தும்மல் வராம பார்த்துக்கணும், என்ன பண்றது, அவர் தான் பார்த்துக்கணும். பவித்திரம் போட்டுட்டு ஜபிக்கணுமா, எதில் போடுறது ஊத்தல அப்படிங்கிறார். உப்பின் முடித்தல் என்ன உத்தியினால் அருந்தல் பொருந்தலுக்கும் காலம் உணர்த்துகின்றார். அதாவது இது என்ன சொல்லுகிறாருன்னா, பிராணவாயு பெங்களை நாடியில் இயங்கும் போது போஷணம் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து கடைபிடிக்க முடியாது. போஷணம் பண்ணுறது கூட பெங்களை நாடியில் ஓடும்போது போஷணம் பண்ணுங்கிறார். வலது மூக்கலே சுவாசம் போகும்போது போஷணம் பண்ணுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பொருந்தும், நமக்கு அப்படி பொருந்தாது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் எப்போ சாப்பிடணும். அது சரி, அதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறாரு, அதை நீங்கள் பார்த்துங்க. அது போட்டோம். சகல வினைக்கும் சிறந்த காலம் நடத்துகின்றார். சகல வினைக்கும் சிறந்த காலம் நடத்துகின்றார். அதாவது எல்லா வினைக்கும் இது சுழுமுனை என்று சொல்லாய்வார் கொள்ள துணிந்து சிவாகமங்களை ஆராய்வோர் எல்லா வினைக்கும் சமஸ்த கர்மங்களுக்கும் சிறந்த காலம் சுழுமுனை நாடியிலே பிராணவாய் எங்கும் காலம் என்று துணிந்து கொள்ள கடவுள். அது இப்போ சுழுமுனைனா உங்களுக்கு புரிஞ்சு முடியாமல் இருக்கும். இப்ப சுழுமுனை இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது, உனக்கு இருக்குதா? வலது மூக்கல மாத்திரை ஓடும், சில சமயம் இடது மூக்கல மாத்திரை ஓடும். இப்ப ரெண்டு மூக்கலையும் வலது மூக்கு அதிகமா இருக்கு. அதனால இப்படி வந்து சுழுமுனை விஷயங்கிறாரு. அது ஆகட்டும். அதுக்கு மேல சின்னங்கள், சிவசின்னங்கள் இவை என்பது உணர்த்துகின்றார். பரமசிவன் அமலன் பத்திற்கு சின்னம், பரமசிவன் அமலன் பத்திற்கு சின்னம், உருவுடலில் கண்டியும் நீரும். அதாவது சிவபெருமானுடைய அடியார்களுக்கு உரிய அடையாளங்களாவன உருவாகிய சரீரத்திலே தரிக்கப்படும் உருத்தராட்சியமும் விபூதியுமா. அதனால சிவனுடைய அடியார்களுக்கு அடையாளம் என்னவென்று கேட்டால் திருநீரும் உருத்தராட்சியம். இது ரெண்டும் அவசியமானது. திருநீரும் உருத்தராட்சியமும் அவசியமானது. அப்படி தரிக்கவில்லையானால் அவர்கள் பரமசிவனுடைய பக்தர்கள் அல்ல. ஒரு கட்சியில சேர்ந்தா என்ன பண்ணணும்? அந்த கட்சியினுடைய சின்னத்தை அணிந்து கொள்ளவும், அந்த கட்சியினுடைய சின்னத்தை அறிந்து கொள்ளவும். அதான முறையே, அதான் முறை. அதனாலே வந்து சைவ சமயத்தில் இருந்து கொண்டோம், சைவ சமயத்தில் இருந்து கொண்டோம், சைவ சமயம் என்று சொல்லிக் கொண்டோம். திருநருத்திராட்சம் போடலைன்னு வச்சுக்க, பூசலைன்னு வச்சுக்க, பல பேருக்காக பாகு பூஜை பூசாம இருக்கிறாங்க. நான் சைவன்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு மேல உத்தராட்சம் போடுறதில்லை, உருத்திராட்சம் போடுறதில்லை. அவர்கள் நான் சைவம்னு சொல்லிக்கிறாங்க. அதனால உருத்திராட்சமும் திருநீரும் அவசியமான, எப்போதும் உருத்திராட்சம் இருக்கவன் அதுதான் தயாக உருத்திராட்சம் போட்டுக்கிறது. ஆகையினால இது வந்து பரமசிவனுடைய பத்தர்களுக்கு அடையாளம்ங்கிறார். அதற்கு மேல விபூதியை பத்தி சொல்லுகிறார், விபூதியை பத்தி சொல்லுகிறார். விபூதி தான் வந்து சிவபெருமானுக்கு சமானமானது. விபூதி, விபூதி சிவபெருமானுக்கு சமானமானது. ஒரு நாள் குருநாதர் சொன்னார், இப்போ ஆச்சாரியருக்கு அடியாரனுக்கு பாதபூஷை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி பாதபூஷை பண்ணும்போது பால் தயிர் நெய் தேன் இளநீர் சந்தனம் எல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணலாம். சுவாமிக்கு அப்படி பண்ணுறோம்ல அந்த இதில் விபூதி அபிஷேகமும் பண்ணுறோம். யாருக்கு? சாமிக்கு. அடியாருக்கு செய்யும்போது செய்யக்கூடாது, விபூதி போடக்கூடாது. குருநாதருக்கு செய்யும் போதும் விபூதி அபிஷேகம் பண்ணக்கூடாது, போடக்கூடாது. இது மருதூரில் பூசையில் இருக்கும்போது சொன்னாங்க, குருநாதர் விபூதியே காலில் போடக்கூடாது. இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் தெரியாமல் போட்டுறாங்கல்ல, அப்படி போடக்கூடாது. அதெல்லாம் வைக்கலாம், திருநீரே காலில் போடக்கூடாது. சிவனாக பாவிக்கிறோம், அதனால குருநாதர் காலிலையோ அடியார் காலிலையோ ஊதி போடக்கூடாது. அபிஷேகத்தும் போது மறந்தாப்புல போடப்படாது. ஆகையினாலே விபூதி என்பது மிக உயர்ந்தது, அதுக்கு மேலே உயர்ந்த பொருளே இல்லை. விபூதிக்கு மேலே உயர்ந்த பொருளே இல்லை. பூதி என்றால் செல்வம், பூதி என்றால் செல்வம். அது இதுல இந்த நூல் தான் சொல்றாரு, பூதியினைத்தான் கொடுக்கையால் பூதி என்னும் பேர் ஓதினர் வெண்ணீற்று நிற்கின்ற ஓர் என்பது இந்த நூல் தான். பூதியினைத்தான் கொடுக்கையால், பூதி என்றால் செல்வத்தை கொடுக்கிறபடியினாலே அந்த திருநீருக்கு விபூதி என்று பெயர் வந்ததுன்னார். விபூதினா மேலான செல்வம், பூதி வடமொழி சொல்லுது. விபூதி என்பது வடமொழி, திருநீருங்கிறது தமிழ் மொழி. அதிகால பூதினா செல்வம், வீணா மேலான. இப்ப விநாயகர்னு சொல்றோம்ல, அது போல மேலான தலைவர் என்று சொல்லுவது போல மேலான செல்வத்தை உடையது விபூதி. அதனாலே வந்து திருநீரை வந்து எப்போதும் நெற்றியில இருக்கணும், எப்போதும் நெற்றியில இருக்கணும். தீச்ச வாங்கிட்டா கட்டாயம் திருநீர் மடியில் இருக்கணும். இங்கே திருநீட்டப்பாவோடு பார்க்கல, இங்க வச்சிருக்கியா? இப்போ பிராமணன்னா ஆச்சாரியார்னா பூணூல் போட்டிருக்கணும், போட்டிருக்கணும். முன்னையெல்லாம் பூணூல் போடலன்னா அதுலேருந்து நீக்கிடுவான். அது மாதிரி தீச்ச வாங்கிட்டுல இங்கே வச்சிருக்கீங்களா ஊதிய சம்பளம் எங்கப்போ கொண்டு வரலாம். திருநீரும் மடியிலே இருக்க வேண்டாமா? அவசியம் இருக்கணும். நமக்கு எது முக்கியம்? சமயத்தில் உள்ளது, சமயத்தில் உள்ளது நீர், சமயத்தில் உள்ளது. எந்த பயமோ எதுவோ மனசுக்கு அச்சமோ வேற எதுவோ அருவறுப்போ எது வேணா இருந்தாலும் அந்த இடத்துல திருநீரை பூசி கொடுங்க. எல்லாம் இப்ப உங்களை நமஸ்காரம் பண்ண என்ன கொடுப்பீங்க? எங்க விபூதி? இப்ப திருநீர் சிவனடியார் வர்றாருன்னு சொல்லி உங்களை நமஸ்காரத்தை பண்ண நீங்க என்ன கொடுப்பீங்க? சிவசிவான்னு போட்டு. அதனாலே வந்து திருநீர் அவசியம் இருக்கணும். அகலிகைக்கும் கௌதமருக்கும் கல்யாணம் நடந்துச்சான். அகலிகைக்கும் கௌதமருக்கும், கௌதம மகரிஷியினுடைய மனைவி அகலி இல்லை, அந்த கல்யாணத்துல வந்திருந்த முனிவர்கள் தேவர்கள் எல்லாருக்குமே ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் உண்டாச்சான், மனசுல ஒரு சஞ்சலம் உண்டாச்சான். அந்த சஞ்சலத்தினால ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்களாம். அதுக்காக சௌரமாட்ட முறையில நீங்க எல்லாம் திருநீர் பூசிக்கொள்ளுங்கள், குவர்த்தி ஆகுனாராம். உங்களுக்குதா? ஆகையினாலே எந்த சஞ்சலத்தையும் தீர்ப்பது திருநீர். அதனால திருநீர் கட்டாயம். நீ தீச்சையா திருநீர் வச்சிருக்கியா? எங்க இருக்குது? வீட்டுல குடிக்கால எடுத்து பத்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பறிந்து கையால் எடுத்து பாரினில் விழாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்த புய மீதில் ஒழுக, பாரினில் விழாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்த புய மீதில் ஒழுக, நித்தமும் விரலால் நெற்றியில் அழுந்தரோட நினைவாய் தரிப்பவருக்கு நீடுவினை அணுகாது தேகபரி சுத்தமா நித்தமும் நவலனங்க சக்தியோடு நித்தமும் விளையாடுவன் முகத்திலே தாண்டவன் ஜெயிந்திரு சஞ்சலம் வாராது பரகதி உதவும் இவனையே சத்தியன் சிவன் எனலாம். மத்தினிய மேருவென வைத்து அமுதினை கடையும் ஆண்மருகனான முருகா மயிலேறி விளையாடும் குகனேபுல் வயல் நீடும் மலைமேவு குமரேசன் குமரேச சதகம் நடுவர்க்க சிவபூசி செய்வதிலிருந்து நடுவர்க்க வேதாகமாதி ஊதுவதிலிருந்து நடுவர்க்க அப்படின்னு எழுதுறார் நீலகண்ட பாஷ்யத்தில். விபூதி பூசிலிருந்து நடுவாதே, வேதாகம ஆதி முதலான நூல்களை ஊதுவதிலிருந்து நடுவாது, பூசி செய்வதிலிருந்து நடுவாது அப்படின்னு எழுதுறாரு. ஆகையினால விபூதி அவ்வளவு உயர்ந்தது. அந்த விபூதி பத்தி இதுல விளக்கம் பண்ணுகிறார். அது கொஞ்சம் பெருசுதான் இந்த படலம். விபூதி வந்து கற்ப அணுகற்பம் உபகற்பம் எனும் விதத்தால் அற்புத நீர் எண்ணிடின் மூன்றாம். அதாவது அராயுங்கால் ஆச்சரியகரமாகிய ஊதியானது, அது பாரு அற்புத நீர்னு எழுதி ஆச்சரியகரமாகிய ஊதியானது ஆராயுங்கால் கற்பமும் அணுகற்பமும் உபகற்பமும் என்று சொல்லப்படும் பேதத்தினாலே மூன்றாகும். கற்பம் அணுகற்பம் உபகற்பம் என்று ஊதி மூன்றாக சொல்லப்படும். மிருத்த முறையான கற்ப இலக்கணம் உணர்த்த தொடங்கி அதற்கு காரணமாகிய பசு இலக்கணம் மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். கற்பம் என்கின்ற ஊதியை சொல்ல தொடங்கி அந்த ஊதிக்கு காரணமாயிருப்பது எது என்று கேட்டால் பசு. அந்த பசுவினுடைய இலக்கணம் மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். அது எப்படின்னு கேட்டா பிறந்திளைய கன்று பெறாக்கண்ணி பிணியா இறந்த கன்று ஆகாவிடுக்கு. அதாவது பத்து நாள் கன்று பிரசவித்து பத்து நாள் சூதகமுடைய பசுவும் பத்து நாளைக்குள்ள அந்த சாணத்தை எடுக்கப்படாது. சூதகமுடைய பசுவும் கன்று பிரசவியாததாய கிடாரியும் இறந்த வியாதியையுடைய பசுவும் தன் கன்று சாப பெற்ற பசுவுமாகிய இவற்றின் கோமயம் ஆகா, ஆதலால் அவை விபூதிக்கு ஆகாவாம். இப்படிப்பட்ட பசுக்கள் இருந்து சாணம் எடுத்துக்கொள்ளப்படாது. மூப்பு மலடு முடைமல தின்பதனும் மாத்தானும் துய்த்தளவாக தூய்தளவாக, அதாவது கிளப்பசுவும் மலட்டு பசுவும் துருணக்கந்தம் பொருந்திய மரத்தை தின்னும் பசுவும் தூய்தல் அல விபூதிக்கு சுத்தமுடையவன அல்ல ஆகா, அதனால் அவை ஆகாவா. சொன்னவிவையெல்லாம் சுரவி விதமெல்லாம் நல்லனவே என்றுடத்து நாடு. இது மாதிரி குற்றமுடைய பசுக்கள் இல்லாமல் மற்றைய நல்ல பசுக்கள் மூலமாக நீ கோமயத்தை எடுத்துக்கொள்வாயாக. பராமணவனி நான்கு நிறத்தாறு முறையே வெள்ளை சிவப்பு பொன்மை கருப்பு நிறங்களையுடைய பசுக்களின் கோமயத்தை கொள்க. அது நான்கு நிறத்தாருக்கு நான்கு வகையான நிறம் உள்ள பசுக்களுடைய கோமயத்தை எடுத்து சொல்றாரு. இங்கே இப்ப நம்ம கோமயத்தை எடுத்து ஊதி தயார் பண்றேன். எல்லாம் கந்த விலாசு சித்தநாத விலாசு தான், கந்த விலாசு தான். அதனால அது இப்ப ஊதி தயாரிக்கிறதுங்கிறது ஒரு காலம்தான், ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் அந்த ஊதி தயாரிக்கிறது. தயாரித்து வைத்துக் கொள்றதா முறை. முன்னெல்லாம் அப்படி நானும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பங்குனி மாதம் பசு பசானத்தான் மெய்ந்த பசு மங்களமாங் கொள்கோமயம். பங்குனி மாதத்திலே நெல்லினது தாளை மேய்ந்த பசுக்களே நல்லனவாகும். அது நெல்லினது தாளைனா வைக்கோல் தான், வைக்கோலே உண்ணுகிற பசு. இந்த பச்சை புல் உண்ணுகிற பசுக்கள் சாணம் கூடாது, நிறம் வராது வராது. அவைகளிலும் கோமயங்களை கொள்க. அதற்கு மேலே இரு நான்கு பஞ்சதசி ஏழு ரெண்டு தன்னில் வரமாகும் கொள்கோமயம். அட்டமியிலேனும் அமாவாசை பௌர்ணமியிலேனும் சதுர்த்தசியிலேனும் கோமயத்தை கொள்க. அந்த நாளில் சாணம் எடுக்க சொல்லுது. கேட்டு வச்சுங்க, அப்புறம் நீங்க கடையில் வாங்கி பூசுங்க. என்ன பண்ணுவி? பசுக்களை அடைந்து வணங்கி கோஷாவித்திரி முதலிய தோத்திரங்களை செய்து அதன் பின்னரே கோமயம் கொள்ளல் வேண்டும் என்க. அதற்கு மேலே ஏற்றிடுக சாதத்தால் ஆணின் மறை இலையின் மாற்றிடுக மேலை வடும்பு. அதாவது கோமயத்தை பூமியிலே விடுமும் சத்தியோசாத மந்திரத்தினாலே தாமரை இலையிலே ஏற்று சாணத்தை மேலுள்ள வடும்புகளை நீக்கி நடுவின் மயத்தை கொள்ளுவார். சாணம் கொள்ளு எடுப்பது அது கீழே போடுறதுக்கு முந்தைய தாமரை இலையை ஏற்றெடுக்கணும். இதெல்லாம் என் கொஞ்சம் முடியாத காரியம்தான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க. கோமயம் கொள்ளுதல் சாந்திகம் பவுட்டிகம் காமதம் என மூவகைப்படும். கோமயம் விடும்போது பசுவின் பின்கட்டிலே கை வைத்து ஏற்பது சாந்திகம். பூமியிலே விழுமும் தாமரையிலே ஏற்பது பவுட்டிகம். பூமியிலே விழுந்தவன் எடுப்பது தாமகம். இம்மூன்றிலும் இந்நூலில் கூறப்பட்டது பௌட்டிகம். அதற்கு மேலே பெய்ததனில் கவியத்தை வாமத்தினார் பிசைக பைய வகோரம் பகர்ந்து, அந்த கோமயத்திலே பஞ்சகவியத்தை வாம மந்திரத்தினாரே வார்த்து மெல்ல அகோர மந்திரத்தை உச்சரித்து பிசையம். அதனால கோமயத்தை எடுத்து வந்து முன் சொன்ன அந்த நெறிமுறைகள் இல்லாவிட்டாலும் பசுஞ்சானத்தை எடுத்து, பசுஞ்சான சுத்தமாக இருக்கின்ற இடத்துல பசுஞ்சானத்தை எடுத்து அந்த பசுஞ்சானத்தை பஞ்சகவியத்தை விட்டு பசைந்து, பஞ்சகவியம் தயாரிக்கிற முறையே இதில் வருது அல்லது வரும், அதனால பஞ்சகவியத்தை விட்டு பசைந்து சத்தியோசாத மந்திரத்தினாலே, வாமதேவ மந்திரத்தினாலே பஞ்சகவியத்தை விட்டு அகோர மந்திரத்தினாலே பிசைவது. உருட்டி புருடத்து ஓமாங்கில் வைக்க திரட்டி பதர் மேற்சரித்து, அதற்கு மேலே அந்த சாணத்தை உருட்டி அதை வந்து தற்புருட மந்திரத்தினாலே ஓமாக்கினிலே வைக்க, தீ மூட்டும் போது தற்புருட மந்திரம் சொல்லி வைக்க வைக்க தகனம் பண்ணுங்க. நித்தியாக்கினி செய்வர்களாகிய அக்னி நாட்டானே விளைவிக்க, நித்தியாக்கினி செய்பவர்கள் அக்னியிலே விளைவிக்கலாம் என்று சொல்லுகிறது. அது அக்னியிலே விளைவிக்கலாம் என்று சொல்லுவது எப்படி என்று கேட்டால், அக்னியில் எப்படி சிறுநீற்று விளைவிப்ப அப்படின்னு என்று கேட்டால், அந்த சாணத்தை ஆகையால் எடுத்து அந்த மாதிரி முறையாக மந்திரத்தினாலே பஞ்சகவிய வார்த்து பிசைஞ்சு அதை காய வைத்து அந்த விரட்டியை அடியில் வச்சு அது மேலே சமைத்த வச்சு அக்னி காரியம் பண்ணிடுறது. அடியில் வந்து இருக்கும் அல்லவா அது, அதை எடுத்து வைத்துக்கிட்டு அப்படி விரட்டி அடியில் வச்சுட்டு அது மேலே சமத்தடிக்கு அகத்தை பண்ணிடுறோம். அது மாதிரி செய்யலாம். நித்தியாக்கியில் ஊதி இருக்கிறது அப்படி இருக்கு. செவ்வாய்க்கினாலே தகனம் பண்ணுங்க. சரி, அதற்கு மேலே விபூதி நன்றாக விளைந்ததை அறிந்து ஆராய்ந்து அதிலே கருகல் முதலியவற்றை தள்ளி ஈசான மந்திரத்தை உச்சரித்து எடுக்க. எல்லாம் பஞ்சபிரம மந்திரங்கள் தான், இந்த சம்மிதா மந்திரங்கள் தான், நம்ம சைவத்தில் 11 மந்திரங்கள் தான் மிக முக்கியமானது. கருப்பு சிவப்பு கடியதொரு தூமா விருப்புடனே பீதம் விடு. கருநிற விபூதியையும் செந்நிற விபூதியையும் கடுமையாகிய புகைநிற விபூதியும் பொன்னிற விபூதியையும் வெறுப்புடனே தள்ளுக. அதனால விபூதி வெண்மையாக இருக்கணும், சுத்தமாக தூய்மையாக தும்பைப்பூ போல இருக்கணும் விபூதி. அந்த கருநிற விபூதி வியாதியை உண்டாக்கும், செந்நிற விபூதி கீர்த்தியை போக்கும், புகைநிற விபூதி ஆயுளை குறைக்கும், பொன்னிற விபூதி சம்பத்தை கெடுக்கும், வெண்ணிற விபூதி அளவில்லாத புண்ணியத்தை கொடுக்கும். அதனால வெண்மையான திருநீற்றை தான் பூச வேணும். விபூதியை பரிசுத்தமாகிய புது வஸ்திரத்தினாலே வடித்து நவபாண்டத்தில் நன்றாக எடுத்து வைக்க. புதுப்பாண்டம், நவபாண்டம் தான் புதுப்பாண்டத்தில் பானையிலே எடுத்து வைக்கிறது. குயவன் பானை இருக்கு, அந்த பானையிலே எடுத்து வைக்கிறது. அதை நீங்கள் இப்போ இந்த மாசி சிவராத்திரியில ஊதி அது மாதிரி தயாரி, அதுக்கு முந்தைய சாணத்தை எடுத்து இந்த மாதிரி பஞ்சகம் வைத்து விட்டு பதிஞ்சு தட்டி காய வச்சு விடுறோம். காய வச்சுட்டா சிவராத்திரி அன்னைக்கு ஊதியே மூட்டை வச்சிடலாம். ஆமாம், உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்க. அதிகபட்சம் சின்ன சின்ன உருண்டையாக இருக்கணும். வச்சிட்டோம்னா புடம் வச்சிட்டோம்னா அதனால 3 நாள் ஆகணும். நன்றாக விளைந்து ஆறின பிறகு எடுக்கிறது, அப்படி எடுத்து வச்சோம். அது மாதிரி நீங்கள் செய்யலாம் லாலாப்பேட்டையில், அந்த மாதிரி செய்யலாம். எப்போது மாசி பங்குனி, அப்புறம் மற்ற நாள்லையும் வைக்கலாம், சிவராத்திரியும் வைக்கலாம், மற்ற நாள்லையும் வைக்கலாம். அந்த மாதிரி மாசி பங்குனியில் விபூதி தயாரிச்சுக்கணும். அப்படி தயார் பண்ணி இப்போ எங்களை போல ஆளுக்கெல்லாம் கொடுக்கலாம். என்ன உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் வேணுமில்ல, அந்த செய்கிறதுக்கான கூலி வேணுமில்ல, எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சரியாக புஷ் பூதலத்தில் வை. அதாவது அந்த பாண்டத்தை ஊதி காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சுத்த பூமியிலே கொண்டு போய் வை. கந்தமலர் பெய்துவாய் கட்டினவ வத்திரத்தால் எந்தனம் இதென்றே இன்னி. அதாவது மல்லிகை முல்லை பாதிரி சிறு சண்பகம் முதலிய சுகந்த புஷ்பங்களை எடுத்து சத்தியோசாத மந்திரத்தினாலே அதன் உள்ளே போட்டு, நல்ல வாசனை உள்ள மலர்களை அந்த ஊதி பாடைகளை போட்டு. இப்போ வாசனை என்ன, நம்ம வீட்டில் வாசனை ஏற்றுறான் குருநாதன் என்ன பண்ணுவார்னா, இந்த இது ஒன்று சவாது போட்டுவார். சவா அது கடையில் இங்கெல்லாம் விற்குதுப்பா, தெரியுமில்ல உங்களுக்கு, கொஞ்சம் போட்டுட்டா நல்ல வாசனை போட்டுக்கலாம். அதன் உள்ளே போட்டு புது வஸ்திரத்தினாலே அதன் வாயை கட்டி இதுவே எம்முடைய திரவியம் என்று கருதி, இதுவே எம்முடைய திரவியம் என்று கருதி அணிக தினமும் அறையும் முறையில் இணுக விதுத்தான் கற்பம் என்று. இதுதான் கற்பம். ஒன்னா நம்பர் கற்பம்னா ஒன்னா நம்பர், அணுகற்பம்னா ரெண்டா நம்பர், உபகற்பம்னா மூணா நம்பர். ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் விளங்குதா? இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படி நீங்க மாசி முன்ன தயாரிச்சிடலாம் பரிமணம் சந்தனம், அது மாதிரி செய்யலாம். அது ஒரு முக்கியமான வேலையில வச்சுங்க. திருநீர் தயாரிக்கிறது ஒரு முக்கியமான வேலை, அது இப்ப கால ஒத்து வராது. வாசி பங்கில தயாரிச்சுக்கலாம். பசுஞ்சாணம், பசுவை பத்தி தான் தெரிஞ்சுது, எந்த பசு ஜானம் எடுக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால ஈன்ற பசு சுத்தமாக இருக்கிற காலத்துல அந்த பசுஞ்சாணத்தை எடுத்து பஞ்சகவியை விட்டு பசைந்து அதை காய வச்சு வச்சுக்கணும். வைக்கோல் பூ போடுறதான் ஜாபம், தலை இதெல்லாம் போட்டதா அது கூடாது. அதை பார்த்துங்க பார்த்துங்க பார்த்துங்க. சரி, நாள்தோறும் சிவாகமத்தில் விதித்தபடி சிவமந்திரத்தினால எடுத்து தரிக்க, சிவமந்திரத்தினால எடுத்து தரிக்க, இதுதான் கற்பம் என்று எண்ணுக. இதுவே கற்பம் என்னும் விபூதி என்று அறிக. அதற்கு மேலே அணுகற்ப விதி நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். அணுகற்பம் என்பது கட்டுரைத்தாங்கற்ப இனிகற்ப இனியற்பு இனியற்பு இனிய அணுகற்பந்தனையும் இட்டமுறை கூறுவங்கே எளியுங்கு கூறுவங்கேடு எங்கு. இனி அணுகற்பத்தினையும் இங்கு முறையாக சொல்லுவோம். அதாவது அணுகற்பம் என்பது எப்படி என்றால், வனந்தனில் சித்திரை மாதத்தில் சென்று உலர்ந்த மயம் கொண்டோர் இடத்து. இது எப்படின்னா, சித்திரை மாதத்திலே பசுக்கள் என்ற மந்தையிலே போய் உலர்ந்த மயம் ஊரிடத்து கொண்டு, பசுக்கள் மேய்கின்ற மந்தைன்னு இருக்கும் அல்லவா, அதெல்லாம் முன்னெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப எல்லாம் இல்லை. பசுக்கள் மேய்கின்ற மந்தையில இந்த பட்டிக்காட்டுகள் இருக்கு, இப்பவும் பட்டிக்காட்டுகள் இருக்கு, பசுக்கள் மேய்கிற மந்தையில போட்டு காய்ந்து கிடக்குது அல்லவா, அதை எடுத்து எடுத்து உலர்ந்து கிடந்த கோமயங்களே ஓரிடத்திலே குவித்து உரளிலே போட்டு இடித்து தூளாக்கி அதனில் கோசலத்தை வாமதேவ மந்திரத்தினாலே வார்த்து கையினாலே கலந்து, அந்த காய்ந்த வரட்டியை கொண்டு வந்து உரையிலே போட்டு இடித்து அது கோசலத்தை வாமதேவ மந்திரத்தினாலே கலந்து பிசைந்து. அப்படி இல்ல, பசு மந்தைகள்னு இருக்கல்லவா, பசு மந்தைகள் இல்ல இல்ல, பசுக்கள் மாத்திரம் மேய்கின்ற மந்தை இல்ல, பசுக்கள் பசுக்கள் மேய்கின்ற மந்தை, அது முன்னையெல்லாம் அப்படி இருந்துச்சு அல்லவா, போயிருக்கு எங்கேயோ சில இடங்கள்ல, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா இதை ஒத்து வர்றதே செய்ய வேணும். தற்பூர்ண மந்திரத்தினாலே அதே மாதிரி எடுத்து அணுகற்பம் தயாரிச்சுக்கிறது. அதுக்குல உபகற்ப விதின்னு சொல்றாரு. அது எப்படின்னா, வனந்தனில் இயல்வாய் வாய்த்த பொடிதன்னை எடுத்துக, வனத்தின் கண்ணே மரத்தோடு மரம் இணைந்து தானே உண்டாகிய அக்கினியினாலே வந்து விளைந்த சாம்பலை எடுக்க, மரங்கள் தானே அக்கினி பிடித்து வந்து ஊதுவாரு காட்டுத்தி, அதுல அந்த சாம்பல் எடுத்து வைத்துக்கோ. செயற்கை உள்ள செங்கற்சூளை கொயவஞ்சூளை முதலியவற்றின் சாம்பலையும் எடுக்கலாம் என அறிக. செங்கற்சூளை கொயவஞ்சூளை இருக்க சாம்பலையும் எடுக்கலாம் என அறிக. அப்படி எடுத்து வார்த்திடுக வானைந்து மற்ற நிலையில் கையாலே சேர்த்திடுக பாகந்தெறிந்து அதிலே பஞ்சகவியத்தை வாமதேவ மந்திரத்தினாலே வார்த்து பாகமறிந்து கையினாலே கலந்து அகோர மந்திரத்தினாலே அள்ளிப்பு சிந்து உருட்டி அங்கிதனில் வைத்து பதரை விரித்து அதன் மேல தற்பூர்ண மந்திரத்தினாலே வைத்து சிவாக்கினாலே தகனம் பண்ணி எடுத்து ஈசான மந்திரத்தினாலே எடுத்து வைத்துக் கொண்டு, அப்படி அந்த செங்கற்சூளை இருக்கிற சாம்பல், வனத்திலே மரங்கள் தீப்பிடித்து விழுந்து கிடக்கிற சாம்பல், இப்படி இது உபகற்பம்னு பேர். சரி, ஆகையினாலே மந்திரத்தினால் விபூதி பையின் இலக்கணம் இரண்டு திருக்குறளாக உணர்த்துகின்றார். விபூதி பையனுடைய இலக்கணம் அது வந்து பத்திரத்தினார் புலித்தோன் மான்றோலினாலுமா பத்தரணியும் பத்தரணியும் பூதிப்பை புண்ணியர் பூதிநாதர் பூதிப்பையர்னு கூட ஒரு தேவாரத்தில் பூதிப்பை சிவருமானுக்கு பூதிப்பை வச்சிருக்கிறாரா, சிவருமானுக்கு பூதிப்பை அன்பர்கள் அணியை ஊதி வைக்கும் பை வஸ்திரத்தினாலும் புலித்தோலினாலும் ஆண்தோலினாலும் செய்யலாம். தோலிரண்டு நைத்திக பிரமச்சாரிக்கும் இவற்றுள் தோலிரண்டு நைத்திக பிரமச்சாரிகளும் தோலினாலும் செய்கின்ற பையே நைத்திக பிரமச்சாரி. நைத்திக பிரமச்சாரின்னா ஆயுள் வரலையும் கல்யாணம் பண்ணிக்காதவன், நைத்திக பிரமச்சாரி. பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் என விதி. அந்த புலித்தூர் மான்றோரில் வச்சுக்கிறது சன்னியாசி பிரம்மச்சாரி. பையினந்தி வில்வ குடுக்கை சுரக்குடுக்கைகளிலும் ஊதி வைத்து தெளிக்கலாம். குடுக்கைகளில் நன்றி பரவற்றிலுள்ள ஊதியை கவிழ்க்கலாகாது. கவிழ்த்தவர் ரவரவ நரகத்தில் உள்ள அந்த ஊதியை இப்படி கவிழ்க்கப்படாதுங்கிறார். மற்ற பொருள் இருந்து அதிகபட்சம் அப்படித்தான், எதுல இருந்தாலும் இப்படி கவிழ்க்கப்படும். விபூதி பைக்கு இலக்கணம், விபூதி பைக்கு அகலம் 8 அங்கலம், அகலம் 8 அங்கலம், உயரம் 12 அங்கலமும், வாய் வட்டமுமாக இருத்தல் வேண்டும் விபூதி பை. அதற்கு மேலே திருநிருதரித்திற்கு விரல் நயமா 2 திருக்குள்ளார் உணர்த்துகின்றார். இந்த கட்சிக்கு வரலன்னா இந்த கட்டுப்பாடு இந்த மாதிரி வேலைகள்லாம் இல்லை. எப்படி வேணாலும் சமயம் போல அடிச்சு விட்டு போகலாம், பூசாமையும் இருக்கலாம். இவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு முறைகள், விபூதி தரிக்கிறது பூசுறது எல்லாம் குறைச்சலாத்தார். திருநிறு தரிக்கும் விரல் நயமம் உணர்த்து அங்குட்டம் மத்தியமே அனாமிகையா நீரணிக தங்காது மாபாதகம். அதாவது பெருவிரல் நடுவிரல் ஆளிவிரல் என்னும், பெருவிரல் நடுவிரல் ஆளிவிரல் என்னும் 3 விரலினாலும் அன்லோப பிரதிலோபமாக ஊதிரிக்க மாபாதகம் தெரிக்காது. இப்படி தெரிக்கும் மாபாதகம் சேராது. அது எப்படின்னு கேட்டால் அன்லோப பிரதிலோபமாக தெரித்தலாவது நடுவிரல் ஆளிவிரலினால் இடப்பக்கம் தொடுத்துளித்து, நடுவிரல் ஆளிவிரல்களினால் இடப்பக்கம் தொடுத்துளித்து பெருவரலினாலே வலப்பக்கம் தொடுத்துளுத்தலாம். இது ஒரு முறை. இப்படி எடுத்து அதுக்கு மேலே இப்படி இருக்கிறது அப்படி ஒரு முறை. அது வந்து வழக்கத்தில் திருப்தியாக இருக்காது, வழக்கத்தில் இல்லது. அதனால இதுதான் முறைய. உத்தூடனம் செய்தி திரிபுரண்டம் சாத்தல் ஆகாது. அதனால் உத்தூடனம் இல்லாமல் திரிபுண்டரம் சாத்தல் ஆகாது. வெகு பேர் உத்தூடனம் இல்லாமல் அப்படி பூஜை கூட்டலைறார்களே. உத்தூடனம்னா புரியுது இல்லை, உத்தூடனம் பண்ணாமையே வெத்து உடம்புல ஊதிய பூசுறாங்க. வெத்தி நெத்திலே ஊதி பூசாதரா அப்படின்னு சொல்லுவாங்களாம் செட்டி நாட்டில். வெத்தி நெத்திலே ஊதி பூசாதரா அப்படின்னு சொல்லுவாங்களாம் செட்டி நாட்டில் அப்படின்னு குருநாள் சொன்னார். அதனால திருநீரு உத்தூடனம் பண்ணிடணும். உத்தூடனம் அதான் பஸ்ம ஸ்நானம் சொல்லி பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். கடைப்பிடிக்கிறவர்கள் ஒருத்தர் 2 பேர் கூட காணும். பஸ்ம ஸ்நானம் உத்தூடனம் உண்மையனே உண்மையனே குளிச்ச உடனே திருநீர் பூசிக்கணும். அது தலை தோட்டன உடனே பூசிக்கணுமா? தலை தோட்டன உடனே இல்லை, பரட்டாரத்தில் உட்காந்து போ. திரிபுண்டரம் போடும்போதுதாப்பா அப்படித்தான் திரிபுண்டரம் போடும்போது குலைத்து போடும்போது தான் அதுக்கு முதல்ல ஊதிய உத்தரவு முடியும். உண்மையனே திருநீற்றை உத்துடித்து ஒளி மிளிரும் உண்மையனே. திருவாசகம் திருநீற்றை உத்துடித்து ஒளி மிளிரும் உண்மையன் என்கிற ஆகையினாலே அப்படி செய்து கொள்வது. கனிட்டை அங்குட்டமின்றி அங்குட்டமின்றி சிறுவிரலையும் பெருவிரலையும் ஒழித்து, சிறுவிரலையும் பெருவிரலையும் ஒழித்து எண்ணப்பட்ட நடுவிரல் 3 நாளும் தரித்தலும் ஆகும் என்றது. அதை இப்போ நம்ம செய்யறது. நடுவிரல் 3 கூடி திருநீற்று முத்திரை எனப்படும் என்று அறிகம். இது திருநீற்று முத்திரை எனப்படும் என்று அறிகம். அதற்கு மேலே திருநீதரிக்கும் தானங்கள் 2 திருக்குள்ளார் உணர்த்துகின்றார். சிற நெற்றி காது திரண்ட கழுத்தின் உரந்தோளினால் உரந்தோளின் நாத்தனிலும் உண்டு. அதாவது சிற உச்சியிலும் நெற்றியிலும் காதுகளிலும் திரண்ட கழுத்திலும் மார்பிலும் புயங்களிலும் நாபினிலும் உந்தியிலும் அதற்கு மேலே முழங்கைகள் 2லும் மணிக்கட்டுகள் 2லும் 2 முழந்தாள்கள் 2லும் முதுகிலும் விபூதி தரிக்கப்படும். 14 இடங்களில் விபூதி தரிக்கிறோம். அதுதான் அந்த முறை தான் சொல்கிறார். சிரசு நெற்றி இதெல்லாம் தெரிஞ்சது தான். கைகள் 3 இடம், 1, 2 கையில் 6, 8 ஆச்சா கழுத்து 1, 9 மார்பு 1, 10 நாவி 1, 11 இது 2, 13 இதில் 3, 16 காதில் தரிக்கிறது. காதை காதில் சேர்க்கிற முறையும் 1 உண்டு. முதுகில் 3 படம்னா இந்த விழா 2 நடு முது 1, 2 விழா நடு முது 1 இப்படி பூசுறோம், இப்படி பூசுறோம், இப்படி நடுமுது. ஆக 16 இடம். காதலையும் சேர்த்து பூசிக்கிறது ஒரு முறை உண்டு. காது பூசுனா இந்த முதுகு பக்கத்தில் 1 குறையும். ஆக 16 தான். ஆக இப்போ எப்படி நீங்கள் பூசிக்கிட்டு இருக்கிய இந்த மாதிரி தான். தலை நெற்றி கழுத்து கையில மூன்று அடங்கள், மார்பு நாவி இரண்டு முடந்தாள், முதுகு மூணு, பதினாறு. அவங்க பன்னெண்டு இடம் போடுறாங்க, பன்னெண்டு நாமம். நம்ம பதினாறு போடுறோமா, அவங்க பன்னெண்டு போடுறாங்க. அதாவது திருவணிக விபூதியை திரிபுண்டரமாக திரிபுண்டரமாக நெற்றியினிலும் மார்பிலும் புயங்களிலும், நெற்றியிலும் மார்பிலும் புயங்களிலும் அவ்வாரங்குளம் ஆரங்குளம். அது இந்த 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 இடம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுவோம் அந்த அளவை. ஆரங்குளம் ஆரங்குளம், இந்த நெற்றியே இப்படி படைச்சதே விபூதி பூசத்தான் படைச்சாராம் பரமா. நெற்றியை இப்படி படைச்சு நீங்க எல்லாம் நிறைய ஊதி பூசணும்னு ஆதியில சொன்னாரா அப்போ. ஆரங்கலம் பொருந்த தெரிக்க மற்ற உறுப்புகளில் ஒவ்வொரு அங்குல நீளம் பொருந்த தெரிக்க உரங்குளம் தான். அப்படி அப்படி வச்சா போதும் இந்த இடத்துல எல்லாம். அப்படி வச்சிங்கன்னா அந்த அண்ணன் வச்சிருக்காரு பாருங்க, அதே மாதிரிதான் உழவுதான் உறவுங்களம் தான். சில பேர் இப்படி போட்டு விட்டுருவாங்க கரூர்ல வரும்போது பார்த்தேன் ஒரு பிராமணன் பூஜை போட்டேன், உலக்கைக்கு பூச்சி போட்டுருக்காவ போட்டேன் அப்படின்னாரு. எங்களை எங்கள் சமயச்ச வச்சு செய்யறி சமயச்ச உடனே உலக்கைக்கு பூச்சி போட்டாவளோ போட்டுருக்கேன் அப்படின்னா. அவங்களுக்கு முறை இல்லை, தீச்சை இல்லை, அதையும் சொல்லுவா காம்பாரை கண்டுங்கிற மாதிரி நம்மளை கண்டு அவன் பூச்சிக்கிட்டு அலையான். உரங்கள் தான் திரிபுண்டரமாவது முக்குறி தொகுதி, திரிபுண்டரமாவது முக்குறி தொகுதி. அதான் மூணு மூணு திரிபுண்டரம்னு சொல்லுது, திரியினால மூணு தானே. முக்குறிகளின் இடைவெளி ஒவ்வொரு அங்குலம் அளவதாய், முக்குறிகளும் அப்படி அந்த இடைவெளி இருக்கணுமா, இடைவெளி இருக்க வேணும் அளவதாய் இருத்தல் வேண்டும். அவை ஒன்றை ஒன்று தீண்டினும் மிக அகலினும் வளையினும் இடையினும் குற்றமாவன் பதிக. அதனால ஒன்று ஒன்று தீண்டாமலும் வளையாமலும் குறையாமலும் அப்படி இருக்கணும். திருவுண்டரம் விதித்த நீளத்தில் குறையில் ஆயுள் குன்றும் மிகில் தவங்கிடும் அப்படிங்கிறார். அதனால அந்த ஆரங்கரம் அதான் அந்த தாரமே அப்படித்தானே இருக்கு. அதற்கு மேலே அதற்கு மந்திரம் வரையறுத்து உணர்த்துகின்றார். தரிக்கதலை ஆதி எந்தம் சாணு வீசாதி தரிக்க மற்றெல்லாம் சாதத்தால் தலை நெற்றி மார்பு நாவி முழந்தாள் என்னும் தானங்களில், தலை நெற்றி மார்பு நாவி முழந்தாள் என்னும் தானங்களின் முறையை ஈசானம் தற்புஷ அகூர வாமதேவன் சத்தியோசாதம் என்னும் மந்திரங்களினாலே தரிக்க. அப்படித்தானே தரிக்கிறோம், தரிக்க. மற்ற உறுப்புகள் எல்லாவற்றிலும் சத்தியோசாத மந்திரத்தினாலே தரிக்க, மற்ற எல்லா உறுப்புகளிலும் சத்தியோசாத மந்திரம். விபூதியை இடக்கையில் வைத்து சமிதா மந்திரத்தினாலே அபிமந்திரித்து, இடக்கையில் வைத்து பஞ்ச கலா மந்திரத்தினாலும் சமிதா மந்திரங்களினாலும் அபிமந்திரித்து, வழக்கை பெருவரல் அணிவரல்களினாலே சலத்தை எள்ளி, வழக்கை பெருவரல் அணிவரல்களினாலே சலத்தை வார்த்து, அது சலன்றது இப்படி இந்த மூணு வரலும் வார்த்து குலைத்து தரிக்க. தோல் முதலிய தானங்களிலே முன்னர் வலப்பக்கத்திலும் போடுறது, முதல்ல வலப்பக்கத்துல பின்னர் இடப்பக்கமும் தரிக்க. முதல்ல வலப்பக்கம் இப்படி வலம் இடம் வலம் இடம் அப்படி ஒவ்வொரு கைக்க போட வேண்டியில்ல, இப்படி போட்டு இப்படி போட்டு சத்தியோசாதாயனமா சரி. இப்படியே தரிக்க விபூதி தரித்தற்கு வேறொரு சிறப்பு விதி உணர்த்துகின்றார். அது ஒரு தனி சிறப்பு விதி. அது எப்படின்னா திரிசூலத்தானும் திருநீர் அணிவாம் ஒருவர் சிவலோகத்து உத்து, செம்பு முதலியவற்றினாலே திரிசூலம் செய்து, அதனாலே தோன் முதலிய தானங்களிலே ஊதி தரிப்பவர்கள் சிவலோகத்தில் ஒரு காலம் எங்காவது வாழ்ந்திருப்பார்கள். செம்பு முதலியவற்றினால் திரிசூலம் மாதிரி பண்ணிக்கிறது அதிலே விபூதி. பொன்னார் திருவடி கொன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னதற்கு செய்யுண்டேலிருங்கோற்றகலமின் மேற்பொறி, அதை சொல்றார். மின்னாறு மூவிலை சூழ என் மேற்பொறி மேவு உண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடத்து சுடற்கொழுந்தே கடவுந்து கிரி கடவாதுடைய கயிறையுற்றான் படவும் திருவிரல் ஒன்று வைத்தாய் பனிமால் வரை போல் இடவம் பொறித்தென்னை என்று உள்ளாய் இருஞ்சோலை திங்கள் தடவும் கடந்தையுள் தூங்கான மாடத்தையும் தத்துவனே திருநாவுக்கரசு நாயனார் எனவும் பெரும் தேவாரங்களால் அதிகம் அப்படின்னு ஆகையினால இப்படி திருநீர் உத்தராட்சத்தை பத்தி இவர் விரிவாக எழுதுகிறாரு. இன்னும் திருநீற்றை பத்தி இன்னும் சொல்லுகிறார். ஆகையினால அது அடுத்த வாரத்தில் அப்படித்தானே, அடுத்த வாரத்தில் சந்திப்போம், திருவருளை சிந்திப்போம். அதனால் சைவ சமயங்கள் என்று சைவ சமயங்கள் என்று பேர் வைத்துக் கொண்டு சமய தீட்சை பெற்ற பிறகுதான், அதுவரையிலும் செய்வர்கள் அல்ல. பெற்ற பிறகு செய்வர்கள் ஆகிட்டோம் அல்லவா, எப்படி செய்வர்கள் எப்படி செய்வர்கள் நடந்து கொள்ள வேணும் என்பதுதான் சைவ சமயம். எல்லாவற்றிலும் போஜனத்திலிருந்து உறக்கத்திலிருந்து சகலமான நெறிகளும் சைவ முறையிலேயே இருக்கணும். நம்ம பார்வதி பஜை கமிய தழுந்தி இடையாதே, கமிய தழுந்தி இளையாதே, காலர்கை படிந்த மடியாதே, காமிய தழுங்கி இளையாதே, காலர்கை படிந்த மடியாதே, ஓமழுத்தில் அன்பு மிக ஊரே, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூமமை சூரனை கடிந்த கதிர்வேலாயமவர் புயந்த மயில் வீரா, ஏரக தமர்ந்த பெருமாளே, வான்முயில் வளாது வெய்ய மலிவளஞ்சுரக்க மன்னன் ஒன்முறை அரசு செய்ய, உறவிலாதுகள் வாழ்க நான் முறை அரங்கடும் கிணற்றமும் எழிமல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே.